இது மூன்றாவது வகை. மூன்றாவது வகை என்ன, இவர் நோன்பு வச்சா சிரமம் மட்டும் இல்லை பிரச்சனைக்கு ஆளாயிடுவார். நோன்பு வைப்பதால் அந்த நோன்பை சமாளிப்பது இவருக்கு சிரமமாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த நோன்பினால புதிய ஒரு ஆபத்து அவருக்கு ஏற்பட்டும். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் காய்ச்சலா இருக்கிறாரு. காய்ச்சலா இருக்கிறதோட அவர் வெளியூருக்கு பயணமும் செய்யறார், தானே வண்டி ஓட்டிட்டு பயணம் போறார். இப்ப நோன்பும் இருக்கிறாரு, அதே போல அவர் ஒரு வேலையும் செய்யறாரு. இப்போ வண்டி ஓட்டி கொண்டு பயணம் செய்யும் போது நோன்பாளியா இருக்கும்போது மயக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆபத்து இவருக்கு. இவருக்கு ஆபத்து, இவருடைய உயிருக்கு ஆபத்து, பொருளுக்கு ஆபத்து. இந்த மாதிரி இருந்தால் இவர் நோன்பு வைப்பது ஹராமாகிவிடும். நோன்பு வச்சா அது நிறைவேறிடுமா இல்லையானா, நிறைவேறுவது ரெண்டாவது விஷயம், ஆனா நோன்பு வைக்கிறது இவருக்கு பாவமா. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, ரமதான் மாசம் என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் நோன்பு வச்சே திருவேன்னு வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை புரியணும். சில பேர், நம்ம மக்கள் அப்படித்தான், தக்குவாவுக்கும் விளக்கம் தெரியாது, லக்குவாவுக்கும் விளக்கம் தெரியாது. நிறைய லக்குவாவை தான் தக்குவா நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அனுமதியை கொடுத்துட்டாங்களோ அந்த இடத்துல அனுமதியை பயன்படுத்தணும். இபாதத்து தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க தான், அதே அல்லாஹ்வும் ரசூலும் அந்த இபாதத்தை விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே சில இடங்கள்ல. அப்ப விட்டுறணும், நம்ம பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் விட மாட்டேன்னு செய்யக்கூடாது, செஞ்சா தப்பா போயிடும். இப்ப ஹராம் தான், அல்லாஹ் தான் ஹராமாக்கி இருக்கிறான், ரசூல்லா ஹராமாக்கி இருக்கிறாங்க, அதை நம்ம தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சில நேரத்தில் அது அல்லாஹூத்துல நமக்கு அனுமதிச்சிட்டான், அப்ப அது ஹராமு, என் மனசு கேட்கல, நான் சாப்பிட மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இருக்கலாமா? இருக்கக்கூடாது. புரியுதா? அல்லாஹு என்ன, நம்ம மார்க்கத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், யாருடைய விருப்பத்தின்படி பின்பற்றணும், அல்லாஹுடைய விருப்பத்தின்படி தான் பின்பற்றணும். ஒன்றை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒன்றை விடுவதாக இருந்தாலும் சரி, செய்வதையும் அல்லாஹுக்காக செய்யணும், விடுவதையும் அல்லாஹுக்காக விடணும். அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும். விளங்குதுங்களா உங்களுக்கு? புரியுதாமா? புரிஞ்சா இல்லையா? அப்ப மூன்று விஷயங்களை நம்ம இந்த பாடத்துல, இந்த பகுதியில பாக்குறோம். நோயுடைய விஷயத்துல சிலருக்கு நோய் இருக்கும், அந்த நோயோட நோன்பு வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. புரியுதா? அதனால ஒரு பெரிய ஆபத்தும் வந்துடாது. இவர்கள் கண்டிப்பா நோன்பு வச்சிடணும். புரியுதா? ஏன்னா இது வந்து நோன்பை விடுவதற்கு ஆகமாக்கக்கூடிய காரணம் அல்ல. கண்டிப்பா இந்த நோய் வந்து நமக்கு நோன்பை விடுவதற்கு ஆகமாக்காது, ஏன்னா இது வந்து தாங்கிக் கொள்ளும்படியான ஒரு சிரமம் தான் அது. இரண்டாவது, சிரமம் இருக்கும், அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துடாது. இரண்டாவது வகை, அவருக்கு சிரமம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புரியுதா? வச்சிடலாம், ஆனா அது அவருக்கு சிரமத்தை உண்டாக்கும். புரியுதா? இந்த மாதிரி, ஆனா ஆபத்து வராது, பிரச்சனை வராது. ஆனா இப்படி இருக்கும் பொழுது இவர் நோன்பை விடுவதுதான் சிறந்தது. நோன்பு விடுவது சிறந்தது, நோன்பு வைக்கிறது மக்ருஹுன்னு சொல்வாங்க. புரியுதுங்களா? மூன்றாவது வகை, நோன்பு வைப்பதால் சிரமமும் உண்டு, ஆபத்தும் உண்டு, தீங்கும் உண்டு, ஆபத்து தீங்கு. இப்படிப்பட்டவர் நோன்பு வைப்பது ஹராம், இவர் நோன்பை விடுவது வாஜிபாயிடும். புரியுதுங்களா? முதல்ல அது வரைக்கும் படிங்க, அடுத்தது பார்ப்போம். அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் நீங்க படிக்கும்போது அப்படியே வரும். இப்ப பாருங்க, இந்த ஆயத்து 184வது ஆயத்துக்கு முன்னாடி 183, அந்த 183ல ரமதான் மாசம்னு பேர் வந்திருக்காது. யா யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் பொதுவா இருக்கும், மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதுன்னு இருக்கும். அப்ப முன்னாடி காலத்துலலாம் நோன்பு வந்து ரொம்ப மாசம்லாம் கடமையா இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு நிறைய மாதங்கள் வைக்க வேண்டியது கிடையாது, ஐயாமும் மாதுதா, குறிப்பிட்ட சில நாட்கள், அதாவது ரமதானுடைய பிறை பார்த்ததிலிருந்து ஷவ்வாலுடைய பிறை பார்க்கின்ற வரை. புரியுதா? அதான் அதுக்கு அர்த்தம், குறிப்பிட்ட நாட்களில் தான் நோன்பு நோற்பது கடமையாகும். இந்த வசனம் எதோட சம்பந்தப்படுது, முன்னாடி உள்ள வசனத்தோட சம்பந்தப்படுது. புரியுதா? நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதனால நீங்க வாழ்நாளா நோன்பு வச்சுன்னு நினைச்சிடாதீங்க, குறிப்பிட்ட நாட்கள்ல தான் உங்களுக்கு நான் நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன். எப்படி அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க என்று தடுத்தானோ, புரியுதுங்களா, அதை மீறி அதை செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் நம்ம அந்த தடையை மீறி அந்த செயலை செய்யறத அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் வெறுக்கிறான். புரியுதா? மாசியத், அதுக்கு பேர் மாசியத், பாவம். பாவத்தை அல்லாஹ் வெறுப்பது போன்று அல்லாஹு தாலா அவன் ஒரு சலுகையை கொடுத்தா அதை எடுத்துக்குங்கன்னு விரும்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க, எப்படி ஒரு விஷயம் பாவம்னு அல்லாஹ் தடுத்துட்டான்ல, அதை நீங்க செய்யறது இல்லையில. புரியுதாமா? ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டா விட்டுறீங்கல்ல, அப்ப அல்லாஹு தாலா நீங்க இதை விட்டுடுங்கன்னு உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கும் போது அதை விடுங்க. அப்ப என்ன சொல்றாங்க அந்த ஹதீஸ் நல்ல ரொம்ப டீப்பா நீங்க சிந்திச்சு பார்த்தா அந்த ஒப்பிடுவது உங்களுக்கு புரியும். அல்லாஹு தாலா தனது சலுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான். எப்படி? அவனுடைய அவனுக்கு மாறு செய்வதை அவன் வெறுப்பது போன்று, பாவங்களை அவன் வெறுப்பது போன்று, அடியார்கள் தனக்கு மாறு செய்வதை அவன் வெறுப்பது போன்று. அப்ப நீங்க வந்து அல்லாஹ் செய்யாதீங்கன்னு ஒரு காரியத்தை சொன்னா செய்ய மாட்டேங்கிறீங்க, அல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதே போல ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சலுகையா கொடுத்துருக்கும் போது உங்க மேல கருணை காட்டித்தானே அந்த சலுகையை கொடுத்துருக்கிறான். அந்த சலுகையில வந்து அவனுக்கு வெறுப்பு இருந்தா கொடுத்துருப்பானா? அந்த சலுகை அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன சொல்லியிருப்பான்? பரவாயில்ல மூமினே, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீ எனக்கு கஷ்டப்படு, நீ வச்சிரு, பரவாயில்லை, மறுமையில உனக்கு ரொம்ப நன்மை தருவேன் அப்படி என்று அல்லாஹ் ஆர்வம் மூட்டி இருப்பானே. அப்படி இல்லாம உனக்கு கஷ்டமா, பரவாயில்லை, நான் உனக்கு சலுகை பண்றேன், நீ விட்டுடு என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நீங்க ஏன் உங்க மேல வலுக்கட்டாயமா அதை சிறப்புப்படுத்திக்கிறீங்க? புரியுதுங்களா? இப்ப நோன்பை விட்டு விடலாம்னு என்ன அர்த்தம்? அதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவரை போய் நீங்க உதாரணத்துக்கு சில பேர் ரொம்ப முத்தின தக்குவா உள்ளவங்களா இருப்பாங்க, என்னடா இந்த காய்ச்சலுக்கு எல்லாம் போய் நோன்பு ஊட்டியடா, நீ வந்து நோன்பு வச்சிருக்க வேண்டியது, ரொம்ப இவங்க தக்குவா வந்த மாதிரி பேசுவாங்க. அவன் என்ன பார்ப்பான், அச்சு அச்சு பெரிய பிரச்சனை, தப்பு பண்ணிட்டு அடுத்த நாள் நோன்பு வைப்பான், மாத்திரை மருந்து சாப்பிடாம, அப்புறம் கடைசியில் மூணாவது நாள் மொத்தமாக பல்லாக்களை தூக்கிட்டு போயிட வேண்டியது கபிரிஸ்தானுக்கு. புரியுதா? இந்த மாதிரி ஜாஹிலான ஃபத்வா கொடுக்கக்கூடாது. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை எப்படி ஆணுச்சு? ஒருத்தர் சஹாபாக்கள் எல்லாரும் போருக்கு போயிருப்பாங்க. இந்த ஹதீஸ் அனிமா ஏற்கனவே படிச்சிருக்கோமான்னு ஞாபகம் இருக்குது, பார்ப்போம். போருக்கு போன நேரத்தில் அந்த சஹாபிக்கு போரில் மண்டையில் கடுமையான வெட்டுக்காயம் வந்துடும், மண்டை பொழந்துடும். புரியுதா? ரத்தம் ஊற்றி அப்படியே வெட்டுக்காயம் பொழந்து மண்டை இருக்கும். அந்த சஹாபிக்கு ராத்திரியில் குளிப்பு கடமையாயிடும், காலையில் ஃபஜ்ர் தொழுகணும். அவர் என்ன செய்தார்? மற்ற சஹாபாக்கள்கிட்ட போய், இந்த மாதிரி எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, மண்டையில் காயம் இருக்கு, ஏதாவது சட்டம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் பேர் அதெல்லாம் கிடையாது, நீ குளிச்சுதான் ஆகணும்ட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் பாவம் போய் தண்ணியை தூக்கி ஊற்றி குளிச்சிட்டார். தண்ணி ஓட்ட மண்டைக்குள்ளார போனால் என்ன ஆகும்? மூத்த போயிட்டார் சஹாபி. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வருது. தெரிய வந்தா ரசூல்லா கடுமையா கோபப்படுறாங்க, கத்தழுத்து மூகு, அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். யார் இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்தீங்களோ அவரை கொன்று விட்டீர்கள். அல்லா சகல்துமு, இது விஷயமா நீங்க விசாரிச்சிருக்க கூடாதா? இன்னமா ஷிஃபா உல் ஐ சுவால், அறியாமையை நீக்குவது நீங்கள் கேள்வி கேட்பதை கொண்டுதான். ஏன் இப்படி கேட்காம விசாரிக்காம நீங்க ஃபத்வா கொடுத்தீங்க? அவர் தலைமை செஞ்சிருக்கலாமே, அல்லாஹ் அவருக்கு அனுமதிச்சிருக்கிறான்னு சொல். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வைங்க நோம்புவீங்க, இவர் என்னமோ இவருக்கு அந்த நோயை பற்றி தெரிஞ்ச மாதிரி, இவருக்கு மார்க்க சட்டமும் தெரிஞ்ச மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அந்த ஃபத்வா கொடுப்பவர் அந்த ஃபத்வாவுடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும், அந்த நோயை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் முஃப்தியாக இருக்கிறாரு, நோயை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த நோயை பற்றி மருத்துவர் ஒருவர்கிட்ட கேட்கணும், இவர் இந்த என்னுடைய ஒரு சகோதரர் இந்த மாதிரி நோயில் இருக்கிறாரு, இந்த நோயில் உள்ளவர் நோன்பு வச்சா அவருக்கு பிரச்சனை வருமா வராதாங்கிறது மருத்துவம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் ஒரு முஃப்தியும் ஃபத்வா கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்களே சிரமத்தை ஏற்படுத்தி தீங்கை ஏற்படுத்துறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது தன்னைத்தானே தற்கொலை செஞ்சு கொள்வது மாதிரி. இது புரியுதா? ஏன்னா முஹாஜிரா வரக்கூடிய சஹாபாக்களை அன்சாரிகள் ஒருவருடைய பொறுப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில சகோதரத்துவத்தை, அதாவது நீ இவருக்கு சகோதரர், அவர் உனக்கு சகோதரர், இரத்த சகோதரரை விட இவர் தான் உனக்கு உரிமை உள்ளவர்னு ஆக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ சல்மானுக்கு முன்னாடி உமுதர் தான் வந்தாங்களான்னு சொல்லி, புரியுதா? சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப வயசானவங்க, புரியுதா? ரொம்ப வயசானவங்க, அதாவது எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப வயசு இவங்க வந்து, அதாவது சஹாபாக்கள்லையே ரொம்ப 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 வயசுடையவங்க இவங்க தான். அந்த மாதிரி வயசு உள்ளவங்களாக இருந்தால் பெண்கள் வந்து தங்களுடைய வீட்டில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த, அதாவது முறையான முழுமையான ஆடை, ஹிஜாப் இல்லைனாலும் பரவாயில்ல, முன்னாடி வர்றது தப்பு கிடையாது. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, சூசகமாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெண்ணு எதுக்காக வேண்டிய நல்லா ட்ரெஸ்அப் பண்ணணும், அபு சல்மான் வந்தோடனே பார்க்குறாரு, அதாவது எப்படின்னு சொன்னால் கொல்லு பேத்தியுடைய வயசில் தான் உமுதர்தான் இருப்பாங்க, சல்மான் வந்து அந்தளவு வயசானவர். அப்போ என்னம்மா மகளே இந்த மாதிரி இருக்கிறீங்க, ஒரு கனவு கல்யாணம் பண்ணியிருக்கிற, இப்போ தான் புது வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்க, வாழ்கிறீங்க, இப்படி ஒரு அலங்கோலமாக ஒரு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உமுதர்தா சூசகமாக பதில் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு அதான் அபுதர்தா இருக்காரு, அவருக்கு உலகத்தில் நாட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை விருப்பம் இருந்தால் தானே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அலங்கரித்து கொள்ள முடியும், அவருக்கு எந்த விருப்பமும் இல்லைங்கும் போது நான் எதுக்கு அலங்கரித்து கொள்ள, புரியுதா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு எப்படின்னு சொன்னால் ரொம்ப உலகப்பற்ற சஹாபி, புரியுதுங்களா? ஒரே ஆகிறது தொழுகை நோன்பு இபாதத்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து மனைவிக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, அவர் பட்டினியாக கிடப்பார். எப்படி இருந்தாங்க பாருங்க, மனைவிமார்களை கஷ்டப்படுத்தலை, மனைவி பசிக்கிறதுக்கு மனைவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, இவர் எப்படி செய்வார், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார், ஒரே வருஷம் ஃபுல்லாக நோன்பு தான் இவர். இந்த அவருக்குன்னா அதாவது சல்மானுக்கு பாருங்க, வந்தார், வந்த உடனே சல்மான் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே உடனே சாப்பாடு செஞ்சு இந்தப்பா நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஏ நீ சாப்பிடுப்பானா, நான் நோன்பு வச்சுருக்கோமாங்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படிங்க வாழ்ந்துருப்பாங்க அந்த காலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் நம்மெல்லாம் இந்த மாதிரி வாழ நினைச்சாலும் பைத்தியக்காரன் வாணும், விட மாட்டாங்க வாழ்றதுக்கு. என்ன புரியல உங்களுக்கு நான் சொல்றது, இந்த காலத்தில் மார்க்கத்தை நம்ம பின்பற்றுன்னு நினைச்சா அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க. பகல்லாம் வேலை, ராத்திரில படுக்க போட்டோன்னு சல்மானை படுக்க வச்சுட்டு இவர் அல்லாஹுக்கு பண்ணி தக்பீர் கட்ட போறாரு. இப்போ என்னாச்சு, சல்மான் வந்து கையை பிடிச்சிட்டாரு, அஜர்த்து படு அஜர்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டார். படுத்துட்டா தூங்கலை, சல்மான் தூங்குறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு தூங்குறது மாதிரி கண்ணை மூடினோடனே டப்புனுச்சு அல்லாஹுக்கு பண்ணி தக்பீர் கட்டிட்டாரு, புரியுதா? சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவரை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவர் கண்ணை தந்து அஜர்த்து உட்கார அஜர்த்து தூங்க அஜர்த்துன்றாங்க, புரியுதா? பத்துன்னு தூங்கிட்டாரு. திரும்ப சல்மான் தூங்குறாரான்னு பார்த்தாப்புல, சல்மான் தூங்குற மாதிரி தெரிஞ்ச உடனே டப்புனுச்சு கை தக்பீர் கட்ட போறாரு, புரியுதா? திரும்ப படம் ஜெர்த்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே போராட்டமாக இருக்குது. கடைசியில் இப்போ படிங்க, இப்போ ராத்திரில அதாவது நடுப்பு இரவு முடிஞ்சு மூன்றாவது பகுதி ஆரம்பமான உடனே எந்திரிங்க, இப்போ தொழுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அபுதர்தாக்கு டென்ஷன் ஆச்சு, என்னடா இவரை கொண்டாந்து ரசூலா நம்மளோட சேர்த்து விட்டாங்க, இவர் என்னன்னா நம்மளை நோம்பு வச்சா நோம்புக்கு விட மாட்டேங்கிறாரு, ராத்திரில இருந்துச்சு தொழுதா தொழு விட மாட்டேங்கிற ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நேராக ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாங்க. சல்மான் சொன்னது சரிதான், அவர் சொன்ன மாதிரி நீ செய்ய, கல்யாணம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வந்து ராத்திரி ஃபுல்லாக தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி நீ பாட்டுக்கு நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புள்ள பக்கம் வேணாமா, குடும்பம் நடத்த வேணாமா, அப்படிலாம் செய்யாதப்பா தப்புப்பான்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லாம் கண்டிச்சிட்டாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்கானுங்க, கல்யாணம் பண்ணிட்டா தீன விட்டுறானோ, ஃபஜ்ரு தொழுகைக்கு வர்றதில்லை, தொழுகைக்கு வர்றதில்லை, மதரசாவுக்கு வர்றதில்லை, மஸ்ஜிதுக்கு வர்றதில்லை, மர்க்கத்துக்கு வர்றதில்லை, பயானுக்கு வர்றதில்லை, இப்படி கவுந்துடுறானோ. அவங்க எப்படி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணா என்ன, இது பண்ணா என்ன, அல்லாவுடைய தீனில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதே போல தான் இன்னொரு சஹாபி அமர் இப்னு ஆஸ்ன்னு சொல்லி பெரிய சஹாபி, அவர் மகனார், ஏற்கனவே நீங்கள் பயான் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதில், அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஆஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் ஒரே அல்லாவாலா எப்போதுமே தொழுகை இபாதத்து ஆகிறது துவா அழுவுறது இப்படியே இருப்பார். அவருக்கு போய் அவங்க அத்தா கல்யாணம் பண்ணி வைக்க, அந்த பொண்ணு பாவம் தினைக்கும் ராத்திரில தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, இவர் இஷா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்களோட தொழுதுட்டு கடைசி ஆளாக பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவார். வெளியே வந்து நேராக வீட்டுக்குள்ளார வந்தோடனே ரூமில் போய் திரும்ப தக்பீர் கட்டிப்பார். பொண்ணு பாவம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் சுபு வரைக்கும், புருஷன் வருவா புருஷன் வருவான்னு சொல்லிட்டு திரும்ப சுபுக்கு பாங்க சொன்னி போயிடுவார். காலையில் திரும்ப லேட்டாக வருவார், சுபுலாம் தொழுதுட்டு ரசூல்லாட்டை ஹதீஸ்லாம் கேட்டு திரும்ப லேட்டாக வருவார். வந்தவுடனே நோம்பாடு வருவார், நோம்போடு வந்துவிட்டு படுத்துப்பார். படுத்துட்டு லோகருக்கு போனோன்னா திரும்ப இஷாக்கு தான் வருவார். இப்படி கதை ஓடிக்கிட்டே இருக்கு. மாமனார் வந்தார். மாமனார் யாரு? அமருபு நாசு. எவ்வளவு நல்ல மாமனார் பாருங்க. பார்த்துட்டு மகளை பார்த்துட்டு, என்னம்மா மகளே என்னாச்சு, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமாக இருக்கிறீங்களா, என்ன விசேஷம் இருக்குன்னு. ஆமாம், உங்கள் மகள் அவர் வந்து அல்லான்னு இருக்காருங்க. என்ன பள்ளிவாசலுக்கு போனால் பள்ளிவாச, வீட்டுக்கு வந்தால் அல்லான்னு தக்பீர் கட்டிக்கிறாரு. என்னை திரும்பியே இது வரைக்கும் பார்க்கலன்ட்டார். எப்படிலாம் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பார்த்தாங்க, அத்தா இது என்னடா பெரிய பிரச்சனையா, இந்த காலத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க பொண்ணுங்க. நேரம் பஞ்சாயத்து தான், காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க பஞ்சாயத்து. அடுத்த நாளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். ஊரை கூட்டி ரெண்டாக்கி முதல்ல என்னை கூட்டு போயிருங்கன்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, இந்த எவ்வளோ அழகாக சொல்றாங்க பாருங்க. அவங்க பாட்டுக்கும் ஆகிரத்தில் இருக்காங்க, அல்லாஹ்ல இருக்காங்க, இபாதத்தில் இருக்காங்க சொல்லி. ரசூல் அம்ரு இப்னு ஆஸ் என்ன செஞ்சாங்க, என்ன செய்யறது இப்போ, போய் நேராக மகனை கூப்பிட்டுக்கிட்டு ரசூலாட்டு போயிட்டாங்க. ரசூலா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா இந்த மாதிரி இருக்காப்புல, வந்தால் உங்கள்கிட்டயே இருந்துடுறாப்புல, வீட்டுக்கு போனால் தக்பீர் கட்டிடுறாப்புலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரசூல் சுல்தான் அலிஸ்லாம் அப்துல்லா அப்படின் அம்ரு இப்னு ஆஸை கூப்பிட்டு, எப்பா நீ என்னென்னப்பா இபாதிச்சு இபாதத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டு, இப்படிலாம் செய்யாத, இப்படி செய், இப்படி செய், இவ்வளோ அளவு வச்சுக்க, இவ்வளோ லிமிட் வச்சுக்கன்னு சொல்லி அவருக்கு வந்து லைஃப்பை வந்து சொல்லித்தரான். புரியுதா? இப்போ என்ன இதில் நம்ம வந்து விளங்க வேண்டியிருக்குன்னா, எப்படி அவங்க வந்து இந்த துன்யாவில் இருந்துக்கிட்டு துன்யாவையே மறந்துட்டு, கட்டின ஒய்ஃபு முன்னாடி இருக்கிறத கூட மறந்துட்டு அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆகிரத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. புரியுதா? நம்மளை வந்து வச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளா கூட, உங்களை சொல்லலம்மா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் அவளியாக்கலாம் சார். என்ன எந்த நம்ம கல்வி பாருங்களேன். இந்த வந்து உதாரணம் எப்படின்னு சொன்னால், இதுக்கு இந்த சில மாடு இருக்குது பாருங்கள், மாட்டு வந்து பிடிச்சி இழுப்பாங்க, வரவே வராது, ரிவேஸ்லேயே இழுத்துக்கிட்டே போவோம். அந்த மாதிரி இருக்குது நம்ம நப்ஸு. ஏன்னா மூக்கணாங்கயிறை பிடிச்சி முன்னாடி இழுத்தாலும் சரி, புரியுதா, அல்லது பின்னாடி பிடிச்சி தள்ளுனாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, ஆகிரத்துக்குள்ளார போவே மாட்டேன். துன்யாவை பிடிச்சிக்கிட்டு துன்யா துன்யா துன்யா, ஒன்று சாப்பாடு இல்லைன்னா தூக்கம், இல்லைன்னா சொத்து, இல்லைன்னா ஆசை, இப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு மௌத்து வந்தால் நம்ம ஹாலத்து என்ன ஆகும்? மௌத்து வந்தால் மலக்குள் மௌத்து வந்து வாடா போவோங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். மௌத்து வராமல் யாராவது இருந்திருக்காங்களா? எல்லாருக்கும் மௌத்து கண்டிப்பாக மூத்தாகியே ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் காலையில் மூத்து, அல்லது இன்னொரு நாள் ராத்திரி மூத்து. மலக்குள் மூத்து வந்து வாடா போவோன்னாருனா என்ன ஆகும் சொல்லுங்கள். இருக்கின்றது. இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் லைட்டாக காய்ச்சலாக இருந்துச்சு, சரி பிரச்சனை நோம்பு வச்சிடலான்னு வச்சுட்டாரு. ஆனால் லொகர் ஆக ஆக காய்ச்சல் கூடிருச்சு. இப்போ கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஊசி போட்டே ஆகணும். ஊசியில் ரெண்டு வகையான ஊசி இருக்குது. நோம்பு முறிக்க முடியாத ஒரு ஊசி ஒன்று இருக்குது, இப்போ சில ஊசி நோம்பு முறிக்காது, அல்லது மாத்திரை சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா அவருக்கு உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டார் டாக்டர். இப்போ இல்லை, நான் நோம்பு வச்சுட்டேன், நான் இனிமேல் வந்து இஃப்தாருக்கு தான் எதையும் செய்ய முடியும். சில பேர் செய்கிறாங்கல்ல, சட்டம் தெரியாதவங்க, செய்யலாமா? செய்யக்கூடாது, விட்டுருணும் நோம்பு. அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது, நோம்ப கதா செஞ்சுட்டா போதுமானது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு நாளாக காய்ச்சலாக இருக்குது, இப்போ இன்னும் ராத்திரியும் காய்ச்சலாக இருந்துச்சு, நோம்பு வைக்கலாமல் இருந்தார், லொகர் நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டார், உடம்பு சூடு போயிருச்சு, ஃப்ரெஷ் ஆயிருச்சு, பாடி தெளிவாயிருச்சு, நல்லா நடக்கிறாரு வைக்கிறாரு, நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டார். புரியுதா? காலையிலேருந்து ஆனால் எதுவும் சாப்பிடாமல் இருந்தார். சரி, இப்போ நோம்பு நீயத்தை வச்சு இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்னு இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? நோன்பு, ரமதானுடைய நோன்புக்கு நீயத்தை எப்போ வச்சுருக்கணும்? அவர் ஃபஜ்ருக்கு முன்னாடி வச்சுருக்கணும், ஃபஜ்ருக்கு முன்னாடி வச்சிருக்கோம். இப்போ எதுவும் இவர் சாப்பிடாமல் இருந்திருந்தாலும், இவர் ஏற்கனவே என்ன நியத்தில் இருந்தார், நம்ம நோயாளியாக இருக்கோம், நோம்பு இல்லாமல் இருப்போங்கிற நியத்தில் தான் இருந்தார். ராத்திரிலாம் மாத்திரை சாப்பிட்டு தூங்கினார். புரியுதா? ஃபஜ்ருக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டு தூங்கினார், ஃபஜ்ருக்கு பிறகு எந்திரிக்கவே இல்லை. ஒரேடியாக அவர் எந்திரிக்கிறார் எப்போ? லோகருக்கு தான் எந்திரிக்கிறார். இடையில எதுவுமே சாப்பிடல, நம்ம தான் எதுவுமே சாப்பிடலையே, இப்போ நல்லா ஆகிட்டோமே, நம்ம நோம்பு வச்சிடலான்னு வைக்க முடியுமா? ஏன்? இவர் வந்து நீயத்து முதல்ல வைக்கல, நீயத்து என்ன நீயத்தில் இருந்தார், நோன்பு இல்லாமல் இருப்போங்கிற நீயத்தில் இருந்தார். புரியுதா? நமக்கு ரமதானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் நீயத்து எங்க இருக்கணும்? ஃபஜ்ருக்கு முன்னாடி இருக்கணும். புரியுதா? ஆமாம். அதே போல ஒருத்தர் பயணத்தில் இருந்தார், நோன்பு வைக்காமல் இருந்தார், பயணத்தில் இருக்கிறதுனால நோன்பு வைக்கலன்னு இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு ஊரில் போய் மத்தியானத்தில் இறங்குறாரு, அல்லது ஒரு 10 மணிக்கு இறங்குறாரு. இறங்கிட்டு இந்த ஊர்லேயே நம்ம தங்கிடுவோம், அதுக்கப்புறமா பயணம் செய்வோம்னு நினைக்கிறாரு. இப்போ காலையில் ஃபஜ்ர்லேருந்து எது வரைக்கும் சாப்பிடாமே இருக்கிறாரு. நம்ம தான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறோமே, சரி நோம்பு வச்சுருவோம் அப்படின்னு இவர் வைக்க முடியுமா? ஏன், இவர் பயணத்தில் இருக்கும் பொழுது நோம்பு வைக்கணுங்கிற நியத்தில் இல்லை. இதே நைட்டில் அவர் வந்து தங்கும் பொழுது நம்ம நாளைக்கு நோம்பு வச்சுருவோம், ரமதானுடைய நோன்பை நியத்தை வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, பயணத்தில் இருக்கோம் நோம்பு விடுவோன்னு இருந்தார். வந்து தங்கிட்டாரு, தூங்கினாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு, 11 மணி, சரி 11 மணி ஆயிடுச்சு, இனிமேல் எங்கே போகிறது, நம்ம தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்து இங்கே உள்ள லோக்கல் வேலைகள் எதுவும் இருந்தால் இந்த ஊரில் பார்த்துட்டு நம்ம ராத்திரி போவோமே, நமக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே, உடம்பு நல்லா தானே இருக்குது, கிளைமேட் நல்லா தானே இருக்குது, தண்ணி தான் எடுக்காது, சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த நேரத்துலேருந்து இவர் நோம்பை கண்டினியூ பண்ண முடியுமா? முடியாது. ஏன், நியத்து வந்து பாதியில் இருக்குது. நமக்கு நியத்து வந்து ஃபஜ்ர் அவ்வளிலிருந்து மஹ்ரிப் வரைக்கும் நமக்கு நியத்து இருக்கணும். அதாவது ஃபஜ்ர் முதல் ஃபஜ்ர் வர்றதுக்கு முன்னாடி அவர் நியத்து வச்சிருக்கணும். இப்போ வந்துட்டார், இப்போ உதாரணத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், பயணம் முடிஞ்சிருச்சு, ஊருக்கு வந்துட்டார். சரி, நான் பயணத்துலேருந்து வந்தேன், மத்தியானம் தான் வந்தேன், நான் நோம்பாளி இல்லை அப்படின்னு கடையில் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, நின்றுக்கிட்டு டீ குடிக்கிறது, அந்த மாதிரி செய்யலாமா? தப்பு. அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பின்பற்றி தான் உள்ளூரில் வந்துட்டோம், அவர் வந்து அடக்கமாக அமைதியாக இருக்கணும். புரியுதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மது. இப்போ நம்ம படிக்கும்போது இங்கே என்ன சொன்னோம், அதாவது நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள் என்று சொல்லும்போது முதல் காரணம் தற்காலிக நோயாக இருப்பது. புரியுதா? இரண்டாவது காரணம் நிரந்தர நோயாளியாக இருப்பது. புரியுதா? நிரந்தர நோயாளியாக இருப்பது, அதே போல முற்றிலும் பலவீனப்பட்டு விடுவது. நிரந்தர நோயாளி ஆயிட்டாரு, இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பாருங்க உங்கள் கதி இதுதான், இனிமேல் இந்த நோய், இப்போ பிபி, பிளஷரு அல்லது ஹார்ட்டு, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது, பர்மனண்ட்டு நோயாளி ஆகுறது. அந்த பர்மனண்ட் நோயாளிகள்லையே எந்த நோயை பற்றி மருத்துவர் இதுக்கு நீங்கள் இத்தனை மணிக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாத்திரை மருந்து சாப்பிடணும், உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுட்டார். அந்த நேரங்களை முன்ன பின்ன மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் முன்ன பின்ன மாற்றவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கார். புரியுதா? அதுக்கு தான் நம்ம வந்து முஸ்லீம் மருத்துவர்னு சொல்றோம். ஏன்னா காஃபிருங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்களுக்கு போன உடனே நோம்புலாம் வைக்காதீங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனையா போயிடுங்கன்னு சொல்லுவானு. ஏன்னா பொதுவாகவே வந்து ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டாலே அவனிடத்துல வந்து அல்லாவை நிராகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பொதுவாகவே காஃபிர் அல்லாவை நிராகரிக்கிறவன். இன்னும் வந்து மருத்துவர்கள்ட்ட வந்து இந்த அறிவியல் ரொம்ப ஓவரா போறதுனால எல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிற திமிர் வந்துடுறதுனால இறை நம்பிக்கையும் அவனுக்கு போயிடும். ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவர்களை தவிர பெரும்பாலும் மருத்துவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது இருக்கிறது கிடையாது. அப்போ அதனால அவங்க இந்த மாதிரி மார்க்க விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து எதிராக இருப்பாங்க. புரியுதா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு முஸ்லீம் மருத்துவர் அணுகி, அந்த முஸ்லீம் மருத்துவர்லையும் இப்போ மார்க்கப்பட்டுள்ள முஸ்லீம் மருத்துவர்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லணும். ஏன்னா முஸ்லீமில் பேர் முஸ்லீம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பற்றுள்ள முஸ்லீம்னு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ பற்றுள்ள முஸ்லீம்களை பார்த்து அந்த மாதிரி மருத்துவரை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது டாக்டர், நான் என்ன செய்யறது, எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம், அதெல்லாம் அந்த மாதிரி விசாரிச்சுட்டு நம்ம வந்து நோம்பை பிடிக்கும் பார்க்கணும். இல்லை விசாரித்த வகையில் அவர் சொல்கிறார், இல்லைங்க உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது முன்ன பின்ன செய்தால் அது பிரச்சனை ஆகிடும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இத்தனை மணிக்கு ஒரு தடவை நீங்கள் மருந்து சாப்பிடணும், உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டால் புரியுதா, இவரும் நோன்பை நிரந்தரமாக விடுவதற்குண்டான தகுதி உள்ளவராகிறார். புரியுதா? இது ஒருத்தர். இன்னொருத்தங்க யார் அப்படின்னா ரொம்ப ஏஜ்ட், ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ இந்த ரொம்ப வயசுங்கிறது ஒரு ஒருத்தரை பொறுத்துங்க. சில பேர் 60 வயசுலேயே ரொம்ப வயசாயிடும். புரியுதா? சில பேருக்கு 70 வயசில், சில பேருக்கு 80 வயசில், சில பேருக்கு 90 வயசில், சில பேருக்கு 100 வயசில், சில பேர் 90 வயசில் கூட திடகாத்திரமாக இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் 60 வயசுலேயே படுத்த படுக்கையாக நடக்க முடியாமல் போகிறவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆகி அந்த ஏஜ்னால அவருக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சு. அந்த பலவீனத்தில் எப்படி பிரச்சனை சொன்னா அவரால் நோம்பு பசியை தாங்க முடியாது. புரியுதா? தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. தண்ணி குடிக்கல, பசிக்கு சாப்பிடலன்னு சொன்னா மயக்கடிச்சு விழுந்துருவார், அல்லது உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஏஜ்டு ஆகிட்டாரு இருந்தா இவர்களும் நிரந்தரமா நோம்ப விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் ஆகிட்டார். ஒன்று நிரந்தரமான நோயாளியா, பர்மனன்ட் பேஷண்ட் ஆகிட்டார் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு. அந்த நோய்க்கு கண்டிப்பா நீங்க நோன்பு வைக்க முடியாது என்பதை ஒரு மருத்துவரும் முடிவு செஞ்சிட்டார். அதே போல ஒரு குறிப்பிட்ட பலவீனமான ஏஜுக்கு போயிடுறார், அது அவங்கவுங்களை பொறுத்தவரை. அந்த ஏஜில் அவர் சாப்பிடாம குடிக்காமல் இருந்தாருன்னா அவர் வந்து டோட்டலாக மயக்கடிச்சு விழுந்துருவாரு, அப்புறம் பிரச்சனையாக போயிடும்னு இருக்குது. இந்த ரெண்டு பேர்களும் நோன்பை நிரந்தரமாக விட்டு விடுவார்கள். விட்டு விட்டு அவங்க என்ன செய்யணும், அவர்கள் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளை நோன்புக்கு பதிலாக உணவு கொடுக்கணும். புரியுதா? இப்போ ரமதான் 29 வந்துச்சுன்னா 29 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். ரமதான் 30 வந்தால் 30 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். இப்போ என்ன உணவு கொடுக்கறது, அந்த நேற்று பாடத்தில் நம்ம சொன்னோம். ஒன்று முழுசாக சாப்பாடாக்கி ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 1.5 கிலோ அரிசி அவங்களுக்கு கொடுத்துடணும். நோன்பு வைக்க முடியலங்கிறத ஒரு முஃப்தி முடிவு செய்ய முடியாது. முஃப்தி சட்டம் தான் சொல்ல முடியும். ஹெல்த்து அவருடைய உடல் சம்பந்தப்பட்டதை, அந்த உடலுடைய கூறுகளை அறியக்கூடிய மருத்துவர் தான். அதாவது பத்தக்குள்ளாக மஸ்த தாக்கும், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பயந்துக்குங்க. புரியுதுங்களா? அதாவது எவ்வளவு முடியுதோ அமல் செய்யுங்க. அதுக்கும் உங்களுக்கு முடியலையா, அப்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ரூட்டுங்கிறத பார்க்கணும். இப்ப நீங்க ஒது செஞ்சுதான் தொழுகணும், ஒழு செய்ய முடியல, அப்ப நான் ஒழுதான் செய்வேன் நிக்க கூடாது. இப்ப ஒழு செய்யல, ஒழு செஞ்சுதான் ஆக நிக்கிறீங்க. உடல் காய்ச்சலா இருக்குது, தண்ணியில கை வச்சு நான் ஒழு செய்வேன் நிக்கிறீங்க, இப்ப காய்ச்சல் அதிகமா போயிடுது, பிரச்சனை. புரியுதா இல்லையா? இப்ப ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னமா இல்லையா, அந்த மாதிரி உதாரணத்துக்கு கையில காயம் இருக்குது, சுகர் பேஷண்ட் வேற, இல்ல நான் தண்ணி ஊத்தி ஒழுதான் செய்வேன்னு செய்யறாரு, அப்ப அந்த காயத்துல தண்ணி பட்டா என்ன ஆகும், காயம் செப்டிக் ஆயிடும், சீல் சலங்கள் வந்துடும், பிரச்சனையா போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபத்தக்குல்லாஹ் மஸ்தத்தாத்தம், முடிந்த அளவு அமல் செய்யுங்க. முடியலையா, அடுத்து அல்லாஹு தர ஆல்டர்னேட்டிவா என்ன நமக்கு கொடுத்துருக்கான் என்பதை பார்க்கணும். அப்போ மார்க்கத்தில் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு சலுகை இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நின்று தொழுகணும், முடியலையா உட்காந்து தொழுங்க, முடியலையா படுத்துக்கிட்டு தொழுங்க, அந்த மாதிரி சலுகைகள் என்ன இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல முற்றிலும் மன்னிக்கப்படுதோ அந்த இடத்துல நம்ம குற்றவாளியாக மாட்டோம். புரிஞ்சுச்சா? ஆரம்ப காலத்தில் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் யாருக்கு சிரமமா இருக்குதோ, ஏன்னா ஆரம்பத்தில் நோன்பு கடமையாகும் போது 3 வகையா கடமையாச்சுன்னு சொன்னோம். நோன்பு வைங்க, இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோம்பு விட்டுட்டு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது அல்லாவிடத்தில் ஒரு நோன்புக்கு சமமான நன்மை என்று தெரியுது. அப்போ அந்த சட்டம் வந்து பொதுவாக மாற்றப்பட்டு விட்டாலும் இந்த மாதிரியான கேட்டகரி, எந்த மாதிரியான கேட்டகரி, வயது முதிர்ந்து விட்டதால் நோன்பு வைக்க முடியாதவர்களும் அதே போல நிரந்தரமான நோய்க்கு ஆளாகி விட்டவங்களுக்கும் அந்த சட்டம் அப்படியே இருக்குது. இங்க பாருங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். புகாரிங்கிறது ஹதீஸ் நூலா இல்லையா? ஹதீஸ் நூல்ல இமாம் புகாரி யாருடைய கூற்றை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இப்னு அப்பாசுடைய கூற்றை பதிவு செய்யறாங்க. அப்ப ஹதீஸ் என்பதற்குள்ளார யாருடைய கூற்றுகளும் வரும், ஏன்னா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்காம அல்லது ஒரு ஹதீஸ்லேருந்து புரியாம ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. அப்ப சஹாபாக்களை விட்டு பிரித்து இந்த மார்க்கத்தை பார்க்கலாமா, பார்க்கக்கூடாது. இமாம் புகாரி ஹதீஸுகளை பின்பற்றுவதில் எவ்வளவு உறுதியானவர்கள், எவ்வளவு பேணுதல் உள்ளவர்கள். இந்த இடத்துல பாருங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இப்படி சொல்லி இருக்கிறார்கள்னு சொல்லி அவங்களுடைய ஃபத்வாவை இங்கே நமக்கு புகாரியில சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யறாங்க. அதிலிருந்து என்ன தெரிகிறது, ஹதீஸுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஹதீஸுகளுக்கு விளக்கமாக சஹாபாக்கள் கூறிய கூற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சஹாபாக்களை விட்டு பிரித்து இந்த மார்க்கத்தை யாரு பின்பற்றணும் அல்லது பரப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக ஷைத்தானுடைய வழியில் போயே தீருவார்கள். கண்டிப்பாக வழிகட்டு போயே தீருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், வயசு அதிகமாயிட்டதுனால அவரால் நோன்பு வைக்க முடியாமல் போனாதான், வெறும் பெரிய அதிகமாக வயசாயிருச்சு அதுவே காரணம் அல்ல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? சில பேர் 80 வயசில் இருப்பாங்க நோன்பு வைப்பார், நல்ல வேலை செய்வார். சில பேர் 60 வயசுலேயே லேடுபாடாக பொத்துன்னு விழுந்துருவான். அப்போ வயசு வந்து ஒரு தடை கிடையாது, அந்த வயதில் அந்த நிலையை அடைந்து விட்டால். புரியுதா? அப்போ தான் அவருக்கு அனுமதி இருக்குது. ஒருத்தர் 90 வயசில் இருக்கிறாரு, இப்போ சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 95 வயசில் அவங்க ஜிஹாதுக்கு போனாங்க. 95 வயசில் அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளிடத்தில் சண்டை போடுவதற்கு போருக்கு போனாங்க. இன்றைக்கு முடியுமா? சில பேரை தவிர பள்ளிவாசலுக்கே வர முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அவங்கவுங்களுடைய பிறப்பு இறப்பு, அவங்களுடைய பழகக்கூடியது, அவங்களுடைய உணவு, அவங்க வந்து செஞ்சு கொண்ட வேலைகள் இதெல்லாம் இருக்குது. நம்முடைய வயசான காலத்தில் நம்ம எப்படி இருப்போங்கிறது புரியுதுங்களா? நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை வைத்து தான் முடிவு செய்யப்படும். புரியுதா? அன்னைக்கு பாருங்க, பிரான்ஸில் ஒருத்தர் 95 வயசில் 100 மீட்டர் ஓட்டத்தை வந்து 2 நிமிஷத்தில் ஓடிறாரு. புரியுதாம்மா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு பாட்டி, அது ஸ்கேட்டிங் போகுது. என்ன அது பாட்டுக்கு என்ன ஸ்பீடாக போகுதுங்கிறீங்க? நம்ம போனோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட ஏன்னா நம்மளை தூக்கிட்டு தான், ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு தான் போனோம். அப்போ வயசு என்பது எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசை நம்ம நிர்ணயிச்சிட முடியாது. அப்போ அதனால தான் ரெண்டு விஷயம், வயசாகி அந்த வயதுக்கு பிறகு இனிமேல் அவங்களுக்கு தெம்பு வரும்னு சொல்ல முடியாது. இப்போ சில பேர் உதாரணத்துக்கு 30 வயசுலே லேடுபாடாக படுத்தவன் இருக்கான். வயசு 30 தான், வயசு 40 தான், ஆனால் இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையினால அப்படி பலவீனம் அடைஞ்சிருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க திரும்ப கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இப்போ காய்ச்சலில் படுத்து கிடந்தாரு, உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தார், 30 வயசில் படுத்துட்டார், நல்லானாலும் நோயெல்லாம் போயிருச்சு, ஆனால் நல்லானாலும் நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான பலம் இருக்காது. ரேடியேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நாளாக பசி பட்டினியாக பத்திய உணவில் இருந்திருப்பார். புரியுதுங்களா? குடலுக்கு அப்பப்போ ஏதாவது உணவு போய்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறார். அப்போ இவருக்கு வந்து பலவீனம் இருந்தாலும் இந்த பலவீனம் அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்தில் கியூர் ஆகிடும், சரியாக போயிடும். அப்போ அதனால் அவர் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறமா நோன்பு வைப்பார். இங்கேயும் பாருங்கள், இமாம் புகாரி எவ்வளவு ஹதீஸில் பற்றுள்ளவர், அவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் சஹாபி செஞ்ச மாதிரி செஞ்சிருங்கிறார். அப்போ சஹாபாக்களும் நமக்கு ஒரு ரோல் மாடல், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். எந்த விஷயத்தில் நமக்கு ஹதீஸ் கிடைக்கலையோ அப்போ நம்ம யாருடைய அமலை தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் சிறது எல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க தெரியுமா? 125 வயசு வரைக்கும் இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க, அல்லாஹு தாலா உனது செல்வத்திலும் குழந்தையிலும் பறக்க செய்வானாகன்னு சொல்லி. அதே போல் அவங்களுக்கு குழந்தை எத்தனை தெரியுமா? 100 புரியுதா? அவ்வளவு குழந்தை அவங்களுக்கு. அதே போல் பறக்கத்து காசு பணமும் அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு. வயசும் கிட்டத்தட்ட 120 தாண்டி அவங்களுக்கு. அப்போ அந்த கடைசியில் மூத்தா போகிற நேரத்தில் உள்ள அந்த 2 வருஷம், 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களால நோன்பு வைக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. புரியுதா? அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம உணவு கழிக்கு அதாவது இந்த மாதிரி குற்ற பரிகாரத்துக்கு நோன்பு வைக்க முடியாமல் சாப்பாடு கொடுக்குறதா இருந்தால் அதை எவ்வளோ கொடுக்கணும்? பாதி சா, நிஸ்பு சா. புரியுதா? நான் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், நிஸ்பு சா என்பது சரி, 1 சா என்பது 3 கிலோ. அப்போ நிஸ்பு சாய்னா எவ்வளோ ஆச்சு? அவர் நல்ல முறையில் உணவு செய்துட்டு இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு பழைய கஞ்சி எடுத்து கொடுக்கக்கூடாது, ராத்தில் சுட்டு வச்ச இட்லியை தூக்கி கொடுத்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் பிஞ்ச தோசையெல்லாம் மொத்தமாக அள்ளி போட்டு மிச்சம் மீதி சாம்பார் சட்டினி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி போட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. புரியுதா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை செய்யணும். புரியுதா? ஆமாம். இப்போ ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கிறீங்க, ரொட்டி கறி செஞ்சு. புரியுதுங்களா? ஒருத்தர் 3 ரொட்டி சாப்பிடுவார், ஒருத்தர் 4 ரொட்டி சாப்பிடுவார், ஒருத்தருக்கு 1 ரொட்டி போதும். இப்போ அவருக்கு தேவையான அளவுக்கு போதுமானு கேட்டு நம்ம கொடுக்கணும். புரிஞ்சா? உங்களுக்கு 1 ரொட்டியே போதும்னு இருக்குது, நான் 1 ரொட்டி தான் சாப்பிட்றேன், நீ 1 ரொட்டி சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு 1 ரொட்டி எங்கேயாவது பள்ளிடுக்கில் தான் போய் மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால் அதை பார்த்து யாருக்கு கொடுக்குறோங்கிறத பார்த்து நம்ம கொடுக்கணும், அல்லது ஒரு நடுத்தரமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 10 நாள் நீங்கள் நோன்பு வைக்காமல் இருந்தீங்க, அன்னன்னைக்கு கொடுத்துடணுங்கிறது கூட அவசியம் கிடையாது, நியத்தில் இருக்கணும், கொடுக்கணுங்கிற நியத்தில் இருக்கணும். இப்போ 10 நாள் நோன்பு வைக்கலை, சாப்பாடு செஞ்சு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம். புரியுதா? இப்போ மொத்தமாக நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, ஒரு 10 நாளைக்கு வந்து கொடுக்க விரும்புகிறீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க அரிசி? 15 கிலோ. புரியுதுங்களா? 20 நாளைக்கு கொடுக்க விரும்புகிறீங்க, 30 கிலோ, அவ்வளோதான். இப்போ நோன்பை விடுவதற்கு, ஒன்று நாளை நோன்பு நோற்காமல் இருப்பதற்கு, அல்லது வச்சுக்கிட்டு இருக்கிற நோன்பை விடுறதுக்கு, புரியுதுங்களா, என்ன பிரச்சனைனாலும் நம்ம நோன்பை விடலாம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2 விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ பேச போகக்கூடியது 3வது விஷயம், சஃபர், ட்ராவல், பயணம். பயணத்தினாலும் ஒரு மனிதர் நோன்பை விடலாம், பயணத்தினாலும் ஒரு மனிதர் நோன்பை விடலாம் அப்படி சொல்லும்போது முதல்ல இங்கே சொல்லியிருக்கதும் நம்ம சொல்லிடுறோம், அதை முதல்ல விளங்கி கொடுங்க. எவ்வளவு தூரம் பயணம் செய்வதால் நோன்பை விடலாம் என்று அறிஞர்கள் கருதி இருக்கிறார்களோ, அதில் ஒரு தெளிவான ஒரு கருத்து தான் இங்கே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஒரு மனிதர் பயணம் செய்து போனால் அது நோன்பை விடுவதற்கு காரணமான பயணமாக இருக்கும். எந்த பயணத்தில் நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டதோ, இப்போ உதாரணமாக புதுப்பேட்டையிலேருந்து இங்கே வர்றாங்க, பயணம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் அதனால் நோன்பு வைக்க மாட்டேன்னு சொல்லாமா? இப்போ இங்கேருந்து உதாரணத்துக்கு எக்மோர் போகிறீங்க, பிராட்வே போகிறீங்க, ரெகுலராக நீங்கள் போக வேண்டியது இருக்குது, எனக்கு வந்து பயணம் இருக்குது அதனால் நான் நோன்பு வைக்கல, அந்த மாதிரி சொல்லலாமா? அப்போ எவ்வளவு தூரம் போனால் தொழுகையை சுருக்குவதற்கு அனுமதி இருக்கிறதோ, புரியுதா? அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு அதை தாண்டி அவர் போகிறார், அல்லது அந்த தூரத்துக்கு அவர் போகிறார், புரியுதா, என்று இருந்தால் அப்போ அந்த பயணம் இவர் நோன்பை விடுவதற்கு தகுதியான காரணமாக இருக்கும், புரியுதா? இப்போ அது எப்படி அப்படின்னு சொன்னால், அது எப்படி நம்ம அந்த காலத்தில் அவங்க என்ன கணக்கு வச்சுருந்தாங்க அதுதான் இங்கே இமாம் சொல்கிறாங்க. ஒட்டகம் அல்லது ஒரு சாதாரண மனிதர் நடக்கக்கூடிய அந்த நடை, அந்த நடையின்படி அதாவது மூன்று இரவுகள் மூன்று பகல்கள், மூன்று இரவு மூன்று பகல்கள், த்ரீ டேஸ் ஃபுல் டே, த்ரீ ஃபுல் டேன்னு சொன்னால் தான் இரவு பகல் வரும், வெறும் த்ரீ டேன்னு சொன்னால் உங்களுக்கு பகல் மட்டும் கூட எடுத்துப்பாங்க. அப்போ த்ரீ ஃபுல் டே, மூன்று முழு நாட்கள், அதாவது இரவும் பகலும் சேர்ந்து ஒரு மனிதர் சாதாரணமாக நடந்தார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் போவாரோ அந்த தூரத்தினுடைய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணமாக கணக்கிட்டிருக்கிறார்கள், புரியுதுங்களா? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த இடத்துல அந்த ஹதீஸ் இல்லை, அது வேற ஒரு இடத்துல வரும்னு சொல்கிறோம், புகாரியில் உள்ள ஹதீஸு, ஒரு பெண் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் பயணம் செய்ய மாட்டால் அவளுடன் இரத்த மகரம் இருந்தே தவிர, ஒரு பெண் மூன்று இரவு மூன்று பகல்கள் உள்ள அளவிற்கு பயணம் செய்ய மாட்டாள், அதாவது மாட்டாள் என்ன அர்த்தம், பயணம் செய்யக்கூடாது, அவளுடன் இரத்த உறவுள்ள மகரம் இருந்தே தவிர, அல்லது கணவன் இருந்தே தவிர, புரியுது, ஒன்று கணவன் இருக்கணும் இல்லைன்னா இரத்த உறவுள்ள மகரம் இருக்கணும். சொந்தக்காரங்கன்னா எல்லாரும் சொந்தக்காரங்க பயணம் செய்யறதுக்கு தகுதியான சொந்தக்காரங்களாயிட முடியாது. இன்னைக்கு பாருங்க, முட்டாள் ஜனங்க மார்க்கத்து தெரியாதுங்க என்ன செய்யுதுங்க, தன்னுடைய சச்சா மகனோட சேர்ந்து போறாங்க, பொம்பளை பிள்ளைங்க யாரோட போறாங்க, சச்சா மக மகரமா, ஹராம், போகக்கூடாது, கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவங்க சச்சா மகரம், சச்சா மக மகரமாக மாட்டார். அதே போல உங்களுடைய சின்னம்மா இருக்காங்க, சின்னம்மானா யாரு, அம்மாவுடைய அக்கா தங்கச்சி, அவருடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு மகரமா, முட்டாளுக்கு மகரம்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க, அவரோட நீங்க வெளியே போக கூடாது, புரியுதா? உங்களுடைய மாமி இருக்காங்க, யார் உங்க மாமி, டேடியுடைய தங்கச்சி, பாருங்க எல்லாம் வெள்ளக்காரன் நேரம் அமெரிக்காலேருந்து குதிச்சவங்க, அத்தாவுடைய சகோதரிகள், புரியுதுங்களா, மூத்த சகோதரியா இருக்கட்டும் இளைய சகோதரி, மாமி, மாமியுடைய கணவன் நமக்கு ஹஸ்பண்ட் உங்களுக்கு மகரம் ஆவாரா, ஆமாட்டார், இவ்வளவு விளக்கம் இருக்குது, புரியுதா? அத்தாவுடைய சகோதரர் மகரமாவாரு, அம்மாவுடைய சகோதரர் மகரமாவாரு, புரிஞ்சிச்சா? அதே போல வந்து இப்போ மாமா பையன், அதே போல சச்சாவுடைய பையன், சாச்சி பையன், இவங்கெல்லாம் மகரம் கிடையாது, புரியுதா? இன்றைக்கு என்ன செய்யறாங்க, குறிப்பா நகரங்களில் பல இடங்கள்ல பிரதருங்கிறாங்க, என்ன வகையில பிரதர்னு கேட்டால் கசின் பிரதருங்கிறாங்க, பைக்ல உட்காந்து போகுதுங்க, பெரிய முசிபத்து. இதெல்லாம் வந்து புரியணும், அவங்களுக்கு பின்னாடி வயசானதுக்கு பாலிகானதுக்கு பிறகு மேல் துப்பட்டா ஃபுல் துப்பட்டா இல்லாமல் வரவே கூடாது, அவங்க வீட்டில் இருக்கும்போது ரூம்ல தனிமையில் இருக்கவும் கூடாது, புரிஞ்சிச்சா உங்களுக்கு, புரியல? அப்போ ரசூல் விஷயத்துக்கு வந்துடும், ஏதாச்சும் ஒன்று இடையில போயிட்டு மறந்துட போகிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இரத்த உறவுள்ள மகரம் இல்லாமல் அல்லது கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணு மூன்று இரவு மூன்று பகல் பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பயணம் என்பது த்ரீ டேஸ் டிஸ்டன்ஸை குறிக்குவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த த்ரீ டேஸ் டிஸ்டன்ஸை வந்து, அதாவது ஒரு மனிதர் பயணம் போனார்னா எந்த அளவுக்கு த்ரீ டேஸ் கண்டினியூவாக நடந்தார் புரியுதா? அதாவது பகல்ல ஓய்வு எடுக்கிறதோட அந்த குறிப்பிட்ட ஓய்வுகள் தொழுகை இதெல்லாம் போனா அங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, 59வது பக்கத்துல பாருங்களேன், 77.25 77.5 கிலோமீட்டர். புரியுதா? 3 இரவு 3 பகல்கள் ஒரு மனிதர் அந்த காலத்துல நடந்தாருன்னு சொன்னா இவ்வளவு தூரம் நடக்க முடியும். இந்த காலத்திலயும் அப்படித்தான். புரியுதா? அப்ப இந்த அளவு தூரம் ஒரு மனிதர் பயணம் செய்தால் அந்த பயணம் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணமாக இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இது விஷயமா உள்ள மற்ற செய்திகளை படித்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்க, இப்ப புரியுதா? நடைன்னு சொல்றோம், அதுக்குன்னு உசேன் போல்ட்ட கூட்டு ஓட சொல்ற மாதிரி மார்க்கு வழங்கும்.